ॐ अज्ञानतिमिरान्तस्य ज्ञानाञ्जलशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. ॐ पार्थाय प्रतिपोदितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन क्रदितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवताम् अष्टादशाध्यायिनी अम्ब त्वाम् अनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी. ॐ नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. முதல்ல முழு முதற் கடவுளான விநாயகனை நம்ம முதல்ல வந்து இப்போ சொன்ன இது பிரகாரம் நம்ம வந்து கடவுளை வணங்குறோம். எதுக்கு அப்படின்னா, மேலும் இந்த அஞ்ஞானம் விநாயகனை வணங்கி என்னோட அஞ்ஞானத்தை இருள போக்கின அந்த குருநாதருக்கும் குருநாதரையும் வணங்கி அர்ஜுனன் நிமித்தமா நமக்கு வந்து இந்த கீதையை சொன்ன அந்த கிருஷ்ணரையும் வணங்கி அப்புறம் அந்த வாக்தேவியான சரஸ்வதி அப்புறம் இங்க இருக்கிற எல்லா சான்றோர்கள் எல்லாருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை நான் சொல்லி நான் இதை வந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ பிரஸ்தானத்ரயம் அப்படின்னாலே மூணு, பகவத்கீதை உபனிஷத் பிரம்மசூத்திரம் இந்த மூணும் சேர்ந்ததுதான் வந்து பிரஸ்தானத்ரயம் அப்படிங்கிறது. இப்போ இந்த பிரஸ்தானத்ரயம் அப்படின்னாக்கா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த எல்லா கடவுளையும் நம்ம வந்து ஏன் நம்ம வந்து வேண்ட வேண்டிருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பாக்குறோம். விநாயகர் அப்படின்றத நம்ம ஏன் கேக்குறோம்னா, விநாயகர் கையில இருக்கிற இதை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த விக்னங்கள் எல்லாம் போக்கி அவர் கையில அந்த இருக்கிற அந்த மோதகம் மாதிரி அதனோட பலன் வந்து நமக்கு கிடைக்கணும். விநாயகர் கையில என்ன இருக்கு, கடைசியா அவர் கையில என்ன வச்சுட்டு இருக்காரு, எல்லாத்துலயும் மோதகம் இருக்கு இல்லையா. இந்த பகவத்கீதை கேட்டு இந்த 20வது நாள்ல வந்து அந்த மோதகம் மாதிரி ஒரு பலன் இருக்கு, அந்த பலன் நமக்கு இருக்கணும். அதுக்கு நிறைய பிரதிபந்தங்கள் வந்து கண்டிப்பாவே வந்து கடவுள் அள்ளி அள்ளி வச்சிருக்காரு. நம்ம முதல்ல எடுத்தோடனே இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, சின்ன தடை தான், ஆனா எல்லாத்துக்கும் நம்ம வந்து தயாரா இருக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும், அந்த மாதிரி 20 நாளும் 20 கிளாஸஸையும் நம்ம அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது பெரிய ஒரு விஷயம், பெரிய தபஸ் அது. சோ அந்த விநாயகனே அந்த வினை அந்த மாதிரி எந்த வித தடங்களும் வந்து கொடுக்காத எங்களுக்கு அப்படியே அதை கொடுத்தியானா அதை தாங்கி அதையும் ஜெயிக்கக்கூடிய சக்தியையும் வந்து நீ வந்து எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு நம்ம அந்த ஆத்மார்த்த பிரார்த்தனையை நம்ம வந்து வச்சுக்கணும். அடுத்தது வந்து குரு அப்படின்னு சொல்லணும். குரு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்றத 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரஸ்தானத்ரயம் பகவத்கீதை உபனிஷத் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நான் வந்து கேட்டது கிடையாது. எங்கயும் கேள்விப்பட்டிருக்கேன் பகவத்கீதை சொல்றாங்க, ஓ பகவத்கீதையா, அந்த மாதிரி கேட்டிருக்கேனவே அது என்ன சொல்றது அப்படின்றதெல்லாம் வந்து நான் கேட்டது. ஆனா அப்படிப்பட்ட இருந்த எனக்கு வந்து இவ்வளோ ஒரு அறிவை வந்து கொடுக்க முடிஞ்சது வந்து அப்படி எப்படின்னா அந்த குரு வடிவில் வந்து கடவுளால மட்டும்தான் அது வந்து பாசிபிளா இருக்க முடியுது. ஸோ அப்படிப்பட்ட அந்த என்னோட அஞ்ஞான இருள அந்த போக்கின அந்த குருவுக்கும் என்னோட ஆத்மார்த்த நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது வந்து அர்ஜுனன் வந்து அர்ஜுனன் மாதிரி வந்து அர்ஜுனனை நிமித்தமா வச்சு சதா போர்க்களமா இருக்கு. அதாவது எல்லாரோட மனசும், இப்ப இங்க இருக்கிறவங்க, இப்ப கேட்கறவங்க எல்லாரோட மனசுமே வந்து ஒரு அர்ஜுனன் தான். அவன் ஒவ்வொரு மனசும் அர்ஜுனன் வந்து எப்படி போர்க்களத்துல இருக்கானோ அவனை மாதிரி இருக்கு. அந்த மனசு வந்து இருக்கிற அந்த ஜீவர்களுக்கு வந்து எப்படி வந்து தான் வந்து ஒரு பரமாத்மா சுரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து நமக்கு அந்த கொடுத்த கிருஷ்ணருக்கு வந்து முதல் நம்மளோட நமஸ்காரம். அவர் எப்பவும் என்னோடய கூடவே இருப்பார். அவர் எப்பவும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியறதுன்னு நினைக்கிறாரு, தெரியறது தெரியலாம். அடுத்தது வந்து சரஸ்வதி தேவியை நம்ம வணங்கணும். ஏன்னா கீதாமிர்தம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கீதாமிர்தம்னா அது வந்து அமிர்தம் இல்லையா, நம்ம உங்களோட எல்லாரோட செவிக்கும் வந்து அது ஒரு வந்து அமிர்தமா வந்து அமையணும் அப்படிங்கிறது தான் அமிர்தஸ்ய புத்திராகா அப்படிங்கறத வேத வாக்கியம். நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து அமிர்தஸ்ய புத்திராகா, அமிர்தம் நிறைஞ்சவர்கள் நம்ம எல்லாருமே. அது எப்படி வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னா, வாக்குதான் காரணம் இல்லையா. என்னோட வாக்குல வந்து அந்த சரஸ்வதி தேவி வந்து அமர்ந்தா அப்படின்னு சொன்னானா, வர ஒவ்வொரு வாக்கியமும் வந்து உங்களோட மனசுல போய் பதிஞ்சு அது வந்து ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்றதுக்கான ஒரு சக்தி வந்து கிடைக்கும். சோ நமக்கு ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல இந்த வகுப்புல முக்கியம் வந்து சரஸ்வதி தேவி. சோ அவ வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து பரிபூர்ணமா நமக்கு வந்து அவளோட அருளை வந்து நமக்கு கொடுக்கட்டும் அப்படிங்கிறது நம்ம திருப்பியும் நம்மளோட ஒரு பெரிய ஒரு பிரார்த்தனை இந்த இடத்துல. கடைசியில வந்து இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சைத்தன்ய ரூபம் இல்லையா, நீங்களும் எல்லாருமா. சோ அந்த சொரூபம்தான் சகனா பவது சகனோ புனர்த்துங்கிறது வந்து ஆச்சாரியாலும் சரி, சொல்லி கொடுக்கறவாலும் சரி, கேட்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே சைத்தன்ய ரூபம்தான். சோ நம்ம ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளோட பரம்பரையோட ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு நம்ம இதுல மேலும் மேலும் முன்னேறுவோமாக. அதற்கான தடைகள் எல்லாம் நீங்கட்டும். நம்மளோட வேதமும் சாஸ்திரமும் வந்து அழகான வழி ஒரு சொல்லி கொடுத்துருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து எல்லாரையும் அணைச்சு அதை எடுத்துட்டு போகக்கூடிய விஷயம். சோ சகனா பவது சகனோ புனக்துன்றது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கருத்து, ஒரு பெரிய ஒரு வேத வாக்கியத்தை வந்து இது வந்து நமக்கு சொல்லி தருது. இப்போ நம்ம இது வந்து எதுக்கு மெயினா பாக்குறோம் அப்படின்னா, காரணம் வந்து பிரதிபந்தங்கள். எதுக்கு இந்த தடையெல்லாம் நீக்குன்னு நம்ம எல்லாரையும் கூப்பிடுறோம் இல்லையா, முதல்ல எடுத்த உடனே எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதிபந்தங்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து மூணு வகைப்படும். என்ன மூணு வகைனாக்கா, ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆத்யாத்மிகம் அப்படிங்கிற மூணு வகையான பிரதிபந்தங்கள் தான் எல்லாருக்கும் வர முடியும். இதுல வந்து வேறுபாடே கிடையாது. உங்களுக்கு ஒரு மாதிரி, எனக்கு ஒரு மாதிரி, அந்த மாதிரி வேறுபாடே கிடையாது. ஆதி தெய்வீகம்னா என்ன அப்படின்னாக்கா, உலகத்தால ஏற்படக்கூடிய ஒரு பிரதிபந்தம். அதாவது என்ன, இப்ப சப்போஸ் நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா, சுனாமி அப்படின்னு ஒரு ஏரியால வந்துட்டு இப்ப உட்காந்து எல்லாரும் நடுவில் பகவத்கீதை கேளுங்க அப்படின்னு கேட்க முடியுமா இல்லையா, வந்து ஆதி தெய்வீகத்துடைய விஷயம். இப்ப கொரோனா அப்படின்னா, கொரோனா முடிஞ்சு ஒரு 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 மாசம் ஆன உடனேதான் எல்லாரும் சுதாரிச்சுனவோ, வீட்டுல இருந்தா நிறைய விஷயம், நல்ல விஷயம் எல்லாம் கேட்கலாம் போல இருக்கேன், பண்ணலாம் போல இருக்கேன். ஆனா முதல் ஒரு வாரம் வந்து ஒரு பீதியோ, வெளில போவே முடியாதா, நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா, நம்ம என்ன பண்ணணும், நம்ம லைஃப் லைஃப் இப்படியே ஃபுல்லாவே, அந்த மாதிரி ஒரு ஆதி தெய்வீகம், அதாவது நமக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக சக்தியால வரக்கூடிய தடங்கள். இது வந்து ரொம்ப ரேரஸ்ட் தான் வரும் சொல்லலாம். ஆனா நம்ம காலத்துல நம்ம அதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இனிமே நம்ம இதுக்குள்ளால வராது அப்படின்றத நம்ம வந்து பிரார்த்தனை செய்வோம். சோ அதனால வரக்கூடிய தடைகள் எதுவா இருந்தாலும் அதை வந்து எனக்கு நீக்கி அதுலயும் பயன்படும்படியா எனக்கு பண்ணிடும். நாங்க ஆக்சுவலா வந்து இது ஆரம்பிச்ச உடனே ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் வந்து இது ரொம்ப பிரபலமாச்சு, ஆன்லைன் கிளாஸஸும் கூட இந்த மாதிரி எடுக்கலாமே. சோ அதையுமே வந்து நல்வழிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு வந்து இருக்கு. சோ அது அந்த மாதிரி, ஆனா அது வந்து ஒரு பிரதிபந்தமா எனக்கு வந்து அதை ஆக்கிடாதே. அடுத்தது ஆதி பௌதீகம்ன்றது வந்து நம்ம கூட சுற்றுச்சூழல்ல இருக்கிற ஒரு விஷயங்கள். அது என்ன, இப்ப கிளாஸ் கேட்கலாம் அப்படின்னு உட்காருவீங்க, அப்பதான் வாசல்ல யாரோ கதவு தட்டுவா, அம்மா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு அது பண்ணி தரேன்னு சொன்னியே, ஏம்மா பண்ணல, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் என்னைக்கோ இது வரைக்கும் 10 வருஷமா நம்மள பார்க்கவே வந்துட்டு இருக்க மாட்டான், அவ வந்து வாசல்ல கதவு தட்டுவா, நம்ம என்ன சொல்ல முடியும் இல்லையா, இல்ல நான் பகவத்கீதை கிளாஸ் கேட்கலாம். அப்ப நமக்கு வந்து விருந்தாளி தான் ரொம்ப முக்கியம், அதுதான் நம்மளோட பண்பாடு. அப்ப வந்து இதெல்லாம் தடையா அப்படின்னா தடை. அப்ப என்ன பண்ணணும், நீங்களும் வந்து இந்த பகவத்கீதை கிளாஸ் என்னோட கேளுங்க ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடணும், இதுல இருந்து நம்மள வந்து பிளற விடக்கூடாது. அவங்களையும் சேர்த்து அதுல உட்காத்தி வச்சுட்டோம்னா போகும்போது நம்மளையும் அவங்க வந்து வாழ்த்திட்டு போவாங்கன்னு, அதுல கிடைக்கிற ஏதோ ஒரு வார்த்தை அவங்கள மாத்த முடிஞ்சது அப்படின்னா அதை விட ஒரு ஆனந்தமான விஷயம் அவங்களுக்கும் கிடையாது நமக்கும் கிடையாது இல்லையா. சோ எந்த ஒரு தடை வந்தாலும் அத உங்களுக்கு வந்து இந்த வகுப்புல இருந்து மாறாம கேட்கக்கூடிய ஒரு சக்திய வந்து நமக்கு வந்து அந்த கடவுள் கொடுக்கணும். அடுத்தது வந்து அத்தியாத்மிகம்ன்றது என்னது, வேற யாரும் தடை கிடையாது. இது ரெண்டும் கூட வந்து பாத்தீங்கன்னா 25-30% தான் இருக்கும். பேலன்ஸ் 60% வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் இருப்போம். என்ன நம்ம தான் அப்படின்னு நினைக்கா, எனக்கு இப்ப ரொம்ப மூட் அவுட், கை கால் வலிக்கிற மாதிரி இருக்கு, கேட்கணுமா? நான் எத்தனையோ வாட்டி பகவத்கீதை கேட்டுட்டேன். அந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்தையும் என் மனசே எனக்கு சொல்லும், எனக்கு தெரியாதா, இதுக்கு முன்னாடி நான் கேட்கலையா, புதுசா என்ன இப்ப நான் கேட்டு விட போறேன் அப்படின்னு வந்து 100 சொல்லும். இதுல சொல்லி இருக்கிற விஷயம் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு மனசை தச்சு எடுத்துன்னு வச்சுக்கோ, அடுத்த வாட்டி என்ன வந்து அப்படி சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா எனக்கு யாரும் பர்சனலா தெரியாது, ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமும் கூட. இது பொதுப்படையான விஷயம், எல்லாருக்குமே பொருந்தும். அந்த கிளாஸ்ல வகுப்புல போய் சப்போஸ் அந்த குருநாதர் நம்மள ஏதோ சொல்லிட்டார், இல்ல கூட வந்து ஒரு 10 பேர்ல யாரோ ஒரு ஆள் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, இங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வீடியோ கூட ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனா குரூப்ல போய் சத்சங்கத்துல அந்த வேலையெல்லாம் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணுவோம், வகுப்ப விடுவோமே வழிய போய் உட்கார மாட்டோம். யாரு தடை, இந்த குருநாதரா தடை? இப்போ அதுக்கு நம்ம தான், நம்மளோட மனசு மட்டும்தான் தடை. சோ இந்த மூணு விதமான தடை எந்த ஒரு விஷயத்துல நீங்க இறங்கினாலும் இதை தவிர வேற தடை கிடையாது. சோ நம்ம இத்தனை பிரேயரும் நம்ம எதுக்காக பண்ணோம் அப்படின்னு சொன்னானாக்கா, இந்த தடையெல்லாம் வந்து நீக்கிடு பகவான். இதுல வந்து ரெண்டு விஷயம் என்னன்னா, உங்களோட ஸ்ரத்தை, நான் சொல்ற விஷயம் வந்து எனக்கு புரியறது, நான் எப்படியும் நான் கேட்கணும், இவா சொல்றது கரெக்டா தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஸ்ரத்த உங்களுக்குள்ள வந்தாலும் சரி, இல்ல நான் எப்படியாவது இவங்க என் நம்பி இவங்க வந்திருக்காங்க, நான் இந்த விஷயத்த நான் இவங்களுக்கு சொல்லி முடிக்கணும் அப்படின்னு நான் ஒரு சங்கல்பம் எடுத்தாலும் இந்த தடையெல்லாம் வந்து தவிடு பொடியாயிடும் அப்படிங்கிறது வந்து கடவுள் நமக்கு வந்து ஒரு கேரண்டி வந்து கொடுக்குறாரு அவர். சோ இதுதான் ரொம்ப, இந்த ஸ்ரத்தை ரொம்ப முக்கியம், ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ரத்த ரொம்ப முக்கியம், ஆச்சாரியரோட சங்கல்பம் நான் இது எடுப்பேன் அப்படிங்கறது எடுக்கணும், பகவானே எனக்கு அது உறுதுணையா இரு அப்படிங்கறது. சோ இது எல்லா தடையும் மீறி நம்ம வந்து எடுக்கிறதுக்கான சக்தியும் அவளே நமக்கு கொடுக்கட்டும். அதே மாதிரி இதுல நிறைய இது இது அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு இல்லையா? ஆர் யூ ஏபிள் டு ஃபாலோ வித் மீ இல்லையா? கேன் ஐ கண்டினியூ? ஓகே, இப்போ வந்து பிரஸ்தான திரயம் கேள்விப்பட்டுல வந்து, பிரஸ்தான திரயம்னா என்ன அப்படின்றது, ஸ்ருதி ஸ்மிருதி நம்ம நிறைய கேட்டிருப்போம் அது இல்லையா இல்லையா. ஸோ பிரஸ்தான திரயம்னா என்னது, உபனிஷத், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, இது மூணு தான் பிரஸ்தான திரயம் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிரஸ்தான திரயம் அப்படிங்கிறது உன்னோட ஸ்ருதி ஸ்மிருதி இந்த வார்த்தை கேட்டிருக்கோம் நிறைய பேர். இன்ஃபேக்ட் ட்வின்ஸுக்குலாம் நிறைய பேர் இந்த பேர் வச்சுப்பா, அவன் வீட்டு பேர் என்னன்னா ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்வாங்க. ஸோ அந்த ஸ்ருதி ஸ்மிருதினா என்னது, ஸ்ருதி அப்படின்னாக்கா வெறும் உபனிஷத் அப்படின்னு சொல்றதை பத்தி வந்து ஸ்ருதி அப்படிங்கிறோம். ஸ்மிருதி அப்படிங்கிறது என்னது, ஸ்ருதிய தழுவின விஷயங்கள் எது சொல்றதோ அதுக்கு பேர் ஸ்மிருதி. அதை ஞாபகப்படுத்து, ஸ்மிருதினா ஞாபகப்படுத்துறதுன்னு பேரு. ஸோ அதை ஞாபகப்படுத்துற மாதிரி வர, இந்த ஸ்ருதிய ஞாபகப்படுத்துற மாதிரி எது வரதோ அதுக்கு பேரு வந்து ஸ்மிருதி அப்படின்னு பேரு. ஸோ ஸ்ருதி ஸ்மிருதி அதுதான் நம்ம, அத ஒரு ஸ்லோகம் இருக்குல்ல, ஸ்மிருதி ஸ்மிருதி புராணானா மாலயம் கருணாலயம் அப்படின்னு, அது அதெல்லாம் எனக்கு கொடுத்தியே அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்றோம். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நீங்க வந்து ஏதோ ஒரு ஸ்லோகத்தை இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க, ஆனா அந்த அளவுக்கு வந்து அர்த்தம் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம். இனிமே அது சொல்லும் போவே உங்களுக்கு அந்த பாவனை வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து எதை சொல்றோம் அப்படிங்கறது வந்து புரியும். அப்ப இந்த உபனிஷத் வந்து இந்த மூணுமே பேரு பிரஸ்தான திரயம் அப்படிங்கிறது இல்லையா. இப்போ பிரம்மசூத்திரம் வந்து உபனிஷத்தோட கருத்துக்களை இன்னும் ஆணித்தரமா எது என்ன அப்படின்னு ஒரு தீவிர விசாரம், அறிவுபூர்வமான ஒரு விசாரத்துல வந்து எடுத்துட்டு போறது வந்து பிரம்மசூத்திரம். நம்ம எடுத்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா பகவத்கீதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த மூணுத்துல வந்து. இது வந்து ஒரு வேத ரகசியம், ஸ்ருதி அப்படின்றதே வந்து ஒரு வேத ரகசியம் அப்படின்னு தான் சொல்லணும். இத வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு இருக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு சயின்டிஸ்ட் வந்து சொல்றாரு நம்ம கிட்ட, தண்ணியில ஹைட்ரஜன் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க அது நம்புறீங்களா இல்லையா? நம்புறோம் இல்லையா, நம்ம கேள்வி கேட்கறது இல்ல. சரி, அந்த சயின்டிஸ்டுக்கு கண்ணால அந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் அவர் பார்த்திருப்பாரா? கிடையாது, கரெக்டா. பட் அவரும் நம்புறார், நம்மளும் நம்புறோம். ஏன்னா அதுக்குள்ள அந்த சயின்ஸ் வந்து ஒரு பிரமாணம் எடுத்து அதுக்கு சில சாத்திய கூறுகளை வச்சு அவ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா, இதுதான் வாட்டர், தண்ணீர்னா இப்படி இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி வேதம்ன்றது ஒரு ரகசியம், இது பல கோடி உலகம் சிருஷ்டிக்கிறதுல இருந்தே உலகம்ன்றது இப்படித்தான் இருக்கு, இப்படித்தான் பகவானால இயக்கப்படுறது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கா. இத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணுமே வழிய, தெரிஞ்சுக்கணுமே வழிய, இதை ஆராய்ச்சி பண்ணுவேன் அப்படின்னு நம்ம இறங்கினா நம்மளால ஒரு நாளும் பண்ண முடியாது, பண்ணவும் தேவை கிடையாது. இருக்கிறத எடுத்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணா யூஸ் பண்ணி நம்மளோட முழு லைஃபையும் ஒவ்வொரு நிமிஷ வாழ்க்கையும் ஆனந்தமா வாழ்வோமா? இல்ல எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை, இதை ப்ரூவ் பண்ணாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னா, எப்படி வாட்டர்ல ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் இருக்கிறத நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு பேரு ஸ்ரத்தை. வேதத்துக்கு மேல உங்களுக்கு ஸ்ரத்த வேணும், அதுதான் ரொம்ப கீ வேர்டு. வேதம் சொல்றதா அப்படின்னா அது கரெக்டா இருக்கும், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களோட ஜேர்னி அந்த இடத்துல ஆரம்பமாயிடும். அப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஏன் ஸ்டெப் பை ஸ்டெப் புரியும் அப்படின்னா, அதுவே ஸ்ருதி யுக்தி பிரமாணம் அப்படின்னு. ஸ்ருதி யுக்தி பிரமாணம்னா என்னது? உங்களோட வாழ்க்கையில நீங்க செயல் செய்யும் போதே அத வந்து உங்களோட அனுபவத்துல நீங்க உணர்ந்துடலாம். ஓ கரெக்டா தானே இருக்கு வேதம் சொல்றது, இப்படிதானே இருக்கு, இப்படிதானே இருக்குன்னு நம்மளால ரிலேட் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு வேண்டியது வேதத்துக்கு மேல ஸ்ரத்தை, இந்த பகவத்கீதைக்கு மேல நமக்கு ஸ்ரத்த வேணும். அப்புறம் வந்து இப்போ ஸ்ரத்த வந்துடுத்து அப்படின்னாலே அது புரியறதுக்கு ஆரம்பிச்சோம் சரியா? இப்ப வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, மூணு டைப் ஆஃப் பீப்புள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. யார் மூணு டைப் ஆஃப் பீப்புள் அப்படின்னாக்கா, ஒண்ணு வந்து இதுக்கு முன்னாடி பிரஸ்தான திரயம் இல்ல பகவத்கீதை அதை பத்தி விரிவாலாம் ஒண்ணும் கேட்காத ஒரு பர்சனாலிட்டிஸ் இருக்கலாம். அந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்கீங்க இங்க, ரைஸ் பண்ணுங்க. ஓகே, சோ இவங்க இருக்கலாம் இல்லையா? ஆனா இவங்க வந்து தர்மமா ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்கணும். அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் இந்த வகுப்புல இங்க நீங்க உட்காரவே முடியும். நான் எழுதி தரோம், இதுதான் எங்க குருஜி சொல்லி கொடுத்தது கூட, அது உண்மையும் கூட. இல்லட்டா எதையோ என்னவோ சொல்ற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல உட்காரவே முடியாது. தர்மமா வாழ்ந்து இந்த விசாரத்துக்கு வந்து உட்காரணும்னாலே அந்த இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த கொடுக்கற அந்த புண்ணியம் வந்து நம்மளை கொண்டு அந்த வகுப்புல வந்து உட்காத்தி இருக்காது. ரெண்டாவது, குரு கிருப்பையினால நிறைய நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த மாதிரி பிரவச்சனங்களை கேட்டிருப்போம். ஆன்மீக பயிற்சி கூட்டத்துக்கு போயிருக்கலாம், ஏதோ ஒரு ஈஷா யோகமா இருக்கலாம், ஆர்ட் ஆஃப் லிவிங்கா இருக்கலாம், இல்ல ஜகி வேற எவ்வளவோ மடங்கள் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய ஆச்சாரிய மடங்கள்லாம் இருக்கு. எவ்வளவோ இடத்துல நீங்க வந்து அது வந்து ஆன்மீக பயிற்சி கூடமாவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சத்சங்கத்துல ஏதாவது பஜனை சத்சங்கமா இருக்கலாம், நம்ம இதை இது ஒண்ணா இருக்கலாம், நீங்க வந்து நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து இத வந்து இப்ப நம்ம கிரமமா கேட்க போறோம். கிரமமா கேட்கறதுன்னா என்ன அப்படின்னா, நம்ம போய் ஒரு சத்சங்கத்துல வந்து மகாபாரதம் கேட்கும்போது அந்த இடத்துல பக்தி பூர்வமா கேட்போம். அதாவது கேட்கும் போவே மனசு உருகும், நமக்கு மனசு உருகி அந்த பக்தி பாவம் வந்து அப்படி இருக்கும், நெஞ்சத்தோட வீட்டுக்கு வரது அவ்வளோ ஒரு அமைதியா இருக்கும். இந்த இடத்துல நம்ம ரெண்டுமா கேட்க போறோம். ஒண்ணு வந்து பக்தி பாவத்தோட கண்டிப்பாவே கேட்கணும், அதுக்குதான் அது வந்து குரு மேல ஸ்ரத்தை அப்படின்னு சொல்லிடுறோம். ஒரு இடத்துல வந்து அறிவு பூர்வமாகவும் கேட்கணும். அறிவு பூர்வம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கேட்கும்போது நீங்க அறிவு பூர்வமா கேட்க வேண்டாம், சொல்றதை அப்படியே உள்வாங்கினீங்கன்னா போறோம், அதுக்கு பேர் ஸ்ரத்தை. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட இது அறிவாக்கின விஷயத்த லைஃப்ல நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கும். சோ அது அறிவானாதான் அப்ளையே பண்ண முடியறது நம்மளால. சோ அதுதான் இங்க வித்தியாசம். சோ இவங்களுக்கும் இத வந்து கிரமமா படிக்கும் போது அதுக்கு கண்டிப்பா அதனோட பலன் வந்து வேறவாதான் இருக்கும். அதனாலதான் வேதாந்தம் கண்டிப்பாவே படிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இது வந்து இது மத்ததுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா, அது வந்து அந்த அறிவு வந்து கர்வத்தை வந்து ஏற்படுத்துறது. இப்போ வந்து நல்லா வந்து ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்க தெரியும், நான் வந்து நல்லா மேக்ஸ் கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுங்களேன், எடுக்க 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 என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு வந்து கர்வம் வரும், நான் நல்லா பிரமாதமா அந்த வேலையை பண்ணுவேன். வண்டி ஓட்ட தெரியுமா, நான் எல்லா விதமான காரியம் ஓட்டுவேன். கோலம் போட தெரியுமா, நான் எல்லாவது மத்தது எல்லாம் வந்து என்ன பண்ணும்னா உங்களோட கர்வத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரும், இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். ஆனா இந்த விஷயம் வந்து எப்படின்னா, உங்களோட கர்வத்தை நீங்க ரெடியூஸ் பண்ண 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 பண்ணதான் அந்த ஆத்மான்ற விஷயம் உங்களுக்குள்ளேயே விளங்க முடியும். அதனால இதை புரிஞ்சுட்டேங்கன்னா கூட யாருக்கிட்டையும் புரிஞ்சுட்டேன்னு கிளாஸை தவிர வெளியில சொல்ல முடியாது, ஒண்ணுமே தெரியாத பர்சன் மாதிரி இருக்கணும் நம்ம எல்லாரும். ஏன் ஆத்மா பேசினானா கூட அந்த ஆத்ம நிலையில இருந்து நம்ம வந்து கொஞ்சம் எங்கேயோ நகுந்த மாதிரி தான் இருக்கும் அது. சோ இது வந்து அறிவிலையும் புரிஞ்சு ஆனா அறிவிலையும் புரிஞ்ச விஷயத்த அறிவா அதை வந்து உபயோகப்படுத்தாம அதை நானா உபயோகப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கு. அதனால கிரமமா படிச்சீங்கன்னாக்கா அது கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு நம்மள வந்து இது கண்டிப்பா இதை எடுத்துட்டு போகும். உங்களால ரிலேட் பண்ண முடியும். இந்த பசில் மாதிரி நீங்க இத்தனை நாள் எங்கெங்க கேட்டீங்களே, ஓ இது இது நான் இங்க போய்க்கணுமா, இங்க பண்ணணுமா, இங்க பண்ணணுமான்றது வந்து புரியும். மூணாவது வந்து இதை சப்போஸ் படிச்சு புரிஞ்சு உணர்ந்த ஞானிகள் கூட இந்த இந்த நீங்க இந்த சபையில இருக்கலாம், சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. அவங்களுக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுன்ற தேவை கிடையாது. ஆனா அவங்க இருந்தானாக்கா கூட இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் அவ்வளோ நல்லது அது. ஏன்னா அவங்களோட அந்த சாநியத்தியத்திலேயே என்ன ஆகுறதுன்னா அவங்களோட அந்த புண்ணிய பலத்திலேயே வந்து மத்தவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமா நல்லா பாக்குறதுக்கு புரியும். சோ அது நமக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம். சோ எந்த தரப்புல இந்த இடத்துல இருந்தாலும் அது ரொம்ப நல்லது. இதை தவிர நான்காவது ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க யாரு அப்படின்னா அதமன். பகவான் என்ன சொல்றார், அதமன். அதமன்னா யாரு, இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவன் அப்படின்றது நம்மளோடது இல்லையா. இப்ப வேதம்னா ரெண்டு வகையில தான் குறிக்கிறது. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னாக்கா ஆஸ்திகன் நாஸ்திகன். யாரு ஆஸ்திகன் அப்படின்னா யாரு வந்து கடவுளை நம்புறாங்களோ அவங்க பேர் ஆஸ்திகன், யாரு கடவுளை நம்பலையோ அவருக்கு பேரு நாஸ்திகன். ரெண்டா தான் பிரிக்கிறது. இப்ப கடவுளை நம்ம எல்லாரும் நம்புறோம் இல்லையா, ஏதோ ஒரு விதத்துல கடவுளை நம்புறோம். ஆனா வேதத்தையும் நம்புறோமா இல்லையா, கேள்வி கேட்டா ரெண்டு நம்ம ஆக்சுவலா இன்னைக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. ஏன், எனக்கு வேதமே அவ்வளவா தெரியாதே, அப்ப நம்புறேன்னு சொல்லுவேன்னா நம்பலன்னு சொல்லுவோமா, கரெக்டா? அப்போ நமக்கு அவர் வேதம் என்ன சொல்றது, அந்த வேதத்துல உள்ள கருத்துக்களையும் உனக்காக்கும் போதுதான் நம்ம ஆஸ்திகன்ற ஒரு ஸ்டேட்டஸே நமக்கு கொடுக்கப்படுறது. ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம், எனக்கு இறை பக்தி இருக்கு, நான் அவ்வளவு பூஜை பண்றேன் எல்லாம் நம்ம சொல்றோம், கரெக்டா இல்லையா? அப்ப இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா என்னோட சில பல ஆதாயத்துக்காக நான் பண்றேன். ஆனா இறைவனை பத்தி தெரிஞ்சின்றோமா? இப்போ ஒரு ஆளை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னானா நான் அவளை பத்தி தெரிஞ்சுப்பேன் இல்லையா, கண்டியா தெரிஞ்சுப்போமா மாட்டோமா? அப்போ அவளை பத்தி தெரிய தெரிய மதிப்பு கூடுமே வழிய குறையாது இல்லையா. அவளோட நற்குணங்களையும் சத்குணங்களையும் தெரிய தெரிய அது மாதிரி நான் இறைவனை பத்தி எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கிறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு அவர் மேல பக்தியும் ஸ்ரத்தையும் ஜாஸ்தியாகும். அதுதான் உண்மையும் கூட. அப்ப அதனால நீங்க பாகவதம் கிளாஸ்க்கு போய் உட்காந்தீங்கன்னாக்கா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. ஏன் ஆனந்தமா இருக்குன்னா அவரை பத்தி கதையெல்லாம் கேட்கும்போ வந்து அவ்வளோ சந்தோஷம், அவ இப்படி எல்லாம் நீ அவளை காப்பாத்தினியா, நீ இப்படி எல்லாம் காப்பாத்தினியா, இப்படி எல்லாம் காப்பாத்தினியா அப்படின்ற அந்த ஒரு அவரோட அந்த பராக்கிரம திருஷ்டியை பார்க்கும்போது நமக்கு வந்து அது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸா கொடுக்குற விஷயமா இருக்கு. ஸோ எவ்வளோ நமக்கு கேட்டாலும் வந்து சலிக்க மாட்டேங்கிறது. அப்போ இந்த நோக்குல நம்ம இந்த கண்டிப்பா நான்காவதுல இங்க யாரும் வரவும் மாட்டோம், எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் இங்க இருக்கோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா வாழ்க்கையில வந்து ஒரு குறிக்கோள் வந்து இருக்கணும் எல்லாருக்கும் இல்லையா. சோ வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் அப்படின்னா என்ன சொல்றது, எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா. ஆம் ஐ ஆடிபிள் அண்ட் இஸ் தர் ஏ கண்டினியூட்டி, ஆர் ஏபிள் டு ஃபாலோ? கரெக்ட், நீங்க அப்படின்னு சொல்லுங்க. சப்போஸ் இல்லைன்னா நீங்க பிளீஸ் நடுவில் இப்படி பண்ணிடுங்க, இப்படி பண்ணீங்கன்னா ஐ மீன் ஐ வில் ரிப்பீட் இட். ஓகே, அப்படி சப்போஸ் உங்களுக்கு இல்லைன்னா சவுண்டை இது பண்ணிட்டு அதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுங்க. அடுத்தது வந்து வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படின்னு இருக்கும்ல, எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கும். என்னது அப்படின்னா அது எதுக்காக அப்படின்னா நம்ம அமைதி வேணும், இல்லைனாக்கா நமக்கு வந்து பாதுகாப்பு வேணும், சந்தோஷம் வேணும். இது மூணு தான் இருக்கும், பீஸ், ஹாப்பி அண்ட் செக்யூரிட்டி. இது மூணு தவிர நீங்க வேற ஏதாவது சொல்ல முடியுமான்னாக்கா சொல்ல முடியாது. வாட் இஸ் பீஸ் செக்யூரிட்டி அப்படின்னா ஃபுல் வாழ்க்கையுமே நம்ம இதுக்காக தான் செலவிடுறோம், மொத்த வாழ்க்கையுமே பீஸ், ஹாப்பினஸ் அண்ட் செக்யூரிட்டி. அதாவது என்ன, எது பண்ணாலுமே அதுதான், குறிக்கோள் இல்லாது கெட்டேனே அப்படின்ற மாணிக்க வாசகர். ஏன், நம்ம இது வரைக்கும் நம்ம குறிக்கோள் வச்சுட்டு இருக்கோமா? உங்களுக்கு எல்லாருக்கும் குறிக்கோள் இருக்கு இல்லையா, கண்டிப்பாவே இருக்கு, ஏதோ ஒரு குறிக்கோள் இருக்கு. பட் சம்டைம்ஸ் நமக்கு அது டவுட்டா கூட வந்துருக்கும், நிஜமா இருக்கா குறிக்கோள், நான் எதுக்கு வாழறேன், நான் இந்த வார்த்தையை நம்ம சொல்லாதவங்களே இருக்காது இல்லையா. அப்பப்போ ஒரு சலிப்பு வரும், நான் எதுக்காக வாழறேன், காத்தாலேருந்து பண்ணதையே பண்ணிட்டு இருக்கேன், ராத்திரி வரைக்கும் படுத்துக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, திருப்பி வந்து எழுந்துக்கிறது, பண்ண வேலையே பண்றது, திருப்பி யாரோடையோ எதையோ சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கிறது, திருப்பி ஏதோ ஒரு மனஸ்தாபம், திருப்பி வந்து அது சமாதானம். இந்த வாழ்க்கை அப்படி சுழண்டுட்டே இருக்கே, இதுல இருந்து ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கா? அப்படின்றதுதான் நமக்கு. ஆனா நம்மளோட செயல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூணு குறிக்கோளை பார்த்துதான் இருக்கு. ஒரு கோல் இருக்கு. என்ன கோல்? ஹாப்பினஸ், பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. வீடு வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுல என்ன குறிக்கோள் இருக்கு? நமக்கு ஒரு செக்யூரிட்டி. எனக்கு சொந்தமா வீடு இருந்தது அப்படின்னா அது ஒரு செக்யூரிட்டி. என் குழந்தைகள் எல்லாம் நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போயிட்டா அப்படின்னு சொன்னா அது ஒரு செக்யூரிட்டி இல்லையா? அந்த மாதிரி என்னோட ஒவ்வொரு செயலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு விஷயத்த தழுவினதா தான் இருக்கு. அப்போ மூணு விஷயம், ஆனா அப்படி பண்ணும் போது என்ன ஆகுறதுன்னா இன்கம்ப்ளீட்னஸ் நம்மள அறியாம வந்துடுறது. வீடு வாங்கணும்னு நினைச்சா ஒரு 5 வருஷம் சர்க்கிள் பண்ணி கட்டி முடிச்சிடுறோம், ஆனா 25 வருஷம் வரைக்கும் கடன் அடைச்சுட்டு இருக்கோம். இன்கம்ப்ளீட்னஸோட எண்டுக்கே போயிடுறோம். ஆல்மோஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போ எத்தனை வாட்டி செலிச்சுண்டோன்றது நமக்கே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல எல்லாம் அமைஞ்சிருத்து, எனக்கு எந்த வித குறையும் பகவான் கொடுக்கல, நல்ல ஹெல்த்த கொடுத்துருக்காரு, நல்ல பணம் கொடுத்துருக்காரு, நல்ல சத்தான சத்புத்திரர்கள் கொடுத்துருக்காரு, இதை எல்லாமே எனக்கு பகவான் கொடுத்துருக்கான், எந்த குறையும் இல்லை. அப்போ வந்து என்னவோ குறை எல்லாம் இருக்கு, ஆனா பாருங்களேன் அப்படின்னா அந்த ஆனா பாருங்களேன் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பகவத்கீதையில கத்துக்க போறோம் இப்ப வந்து. ஆனா இந்த வேதம் என்ன சொல்றது? இது நம்மளோட அனுபவம். ஆனா வேதம் என்ன சொல்றது அப்படின்னாக்கா, இந்த மூணுமே உங்ககிட்ட இருக்கு. என்ன இருக்கு மூணுமே? உங்ககிட்ட பீஸ் இருக்கு, உங்ககிட்ட செக்யூரிட்டியும் இருக்கு, ஹாப்பினஸும் அளவிடாம இருக்கு. நீ எதுக்கு வெளியில போய் அலைஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்றது? நீ அதாவது செக்யூரிட்டினா என்ன அர்த்தம்? எப்பவும் எங்கிட்ட நான் இருக்கணும், நான் இருக்கணும் எப்பவும், அதுதான் செக்யூரிட்டினால என்ன அர்த்தம்? உடம்புக்கு ஒரு நோய் வந்துருதுன்னா ஒரு பயம் வந்துடுறது இல்லையா? நம்மள அறியாம அது செக்யூரிட்டி, நான் இருக்கணும். ஆனா வேதம் சொல்றது நீ எப்பவுமே இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி, சுரூபம்பா, உன்னோட சுபாவம் நீ எப்பவுமே இருக்கிற சுரூபம் அப்படிங்கிறது. அது எப்படி எப்பவுமே இருக்கிறது? நான் இங்க இருந்தா பக்கத்து ரூம்ல இருக்க முடியல, இங்க இருந்தா நான் வெளியூர்ல பெங்களூர் போயிருக்க முடியல, இல்ல எங்கெல்லாம் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், அப்ப எப்படி இருக்கிற எப்பவுமே இருக்கிற ஒரு வஸ்து அப்படின்னு எப்படி அந்த வேதம் சொல்றது? எதுக்கு பீஸ் செக்யூரிட்டினாலே என்னது? எப்பவுமே இருக்கிற ஒரு வஸ்து அப்படிங்கிறது தான். அடுத்தது என்ன சொல்றதுன்னு நினைக்கா, ரெண்டாவது என்னது? பீஸ் செக்யூரிட்டி, பீஸ் அமைதியான சொரூபம். நம்மளோட சொரூபமே வந்து சாந்தி, அமைதியான ஒரு சொரூபம் அப்படிங்கிறது, ஆனந்த சுரூபம் நம்மளோட சுரூபம். இந்த வேதம் வந்து மாத்தி சொல்லி சொல்றது. இப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டார்டிங்ல வேதம் சொல்றத நான் நம்புவோம் அப்படின்னு ஒரு ஸ்ரத்தையோட நம்ம ஒரு ஒரு உறுதி எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? கேள்வி கேட்க மாட்டோம் இனிமே. அது கிளாரிட்டியா சொல்றது இந்த மூணும் நீ கிடையாது, நீ கிடையாதுன்னு சொல்ல, இதுக்காக நீ இனிமே அல்லாடாதே, இது மூணும் உங்ககிட்ட ஆல்ரெடி நிறைஞ்சு இருக்கு, அப்ப நீ ஏன் அல்லாடுற? நீ சம்சாரி புருஷன் கிடையாது, நீ பூரண புருஷன், நீ ஆனந்த புருஷன் அப்படின்னு ஒரு அது வந்து வேதம் நமக்கு சொல்றது. இப்போ இந்த வேதம் சொல்ற ஒரு விஷயம் அப்படி சொல்றது மட்டும் இல்லாம இத பார்த்து இது பத்தி படிக்காம இருக்கவங்க பார்த்து மூடனே அப்படின்னு வேற கத்துறது. நிறைய இடத்துல அந்த மாதிரி வார்த்தைகள் வரும், நம்ம இதெல்லாம் பின்னாடி படிப்போம். அது வேதமே சொல்றது, ஏன் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? இது மூணு தான் உங்ககிட்ட இருக்கே, இந்த மூணு இருக்கிற விஷயத்துக்காக நீ நீ வேலை பண்ணு, தப்பு கிடையாது. சோம்பேறியா இருக்காதுன்னு இதுன்னு சொல்லவே இல்லை. சரை வைத்தி சரை வைத்தி, நீ எவ்வளவு வேணா பண்ணு, சேவை எவ்வளவு வேணா பண்ணு, வீடு காத்தாலே இந்த ராத்திரி வழி எல்லாமே உழைச்சிக்கோ, வேலை எல்லாம் பண்ணு, சம்பாதிச்சுக்கோ. ஆனா இந்த மூணு விஷயத்துக்காக நான் அநித்தியம், நித்தியம் இல்லாத ஒரு பர்சன், அநித்தியம், எங்கிட்ட இருக்கிற விஷயங்கள் அநித்தியம், அசுகம், என்னுடைய சரீரம் வந்து அசுகம், இப்படின்ற இந்த எண்ணம் எல்லாம் நிறைஞ்சிருக்கே, இது வந்து தவறு அப்படின்னு சொல்றது. அதனால அது மூடனே அப்படின்னு சொல்றது. உங்கள்கிட்ட எல்லாம் இருந்தும் நீ ஆப்போசிட் சைட்ல போயின்னு இருக்கே, அது வந்து சரியா அப்படிங்கிறதா வந்து வேதத்தோடு வந்து முழக்கமா இருக்கு. அப்போ இத வந்து நமக்கு தொகுத்து வகுத்து கொடுக்க போறது பகவத்கீதை. இதுல இன்னும் 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 இந்த சொன்ன விஷயத்துல நமக்கு கிளாரிட்டி கொடுக்க போறது வந்து பகவத்கீதை. இப்ப நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிட்டி நமக்கு தெரியணும். ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, கம்ப்யூட்டர் படிக்க போறோம். சோ படிச்சு முடிச்சு நான் 3வது மாசம் 4வது மாசம் என்னால கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும், கரெக்டா இல்லையா? தையல் கிளாஸ்க்கு போறேன், நான் தையல் நல்லா படிச்சுட்டு வருவேன். ஏதோ ஒரு வகுப்புக்கு போறோம், நான் அதை கத்துக்கிறேன், நான் வரேன் அப்படின்னு. ஆனா பகவத்கீதைக்கு நான் இது வரைக்கும் ஏன் போனேன், இனிமே ஏன் போறேன்? இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் பகவத்கீதை என்ன சொல்றதுன்னா, உன்னோட நிஜ சொரூபம் நீ நினைக்கிற மாதிரி நித்திய அநித்திய வஸ்து கிடையாது, அசுத்தமும் கிடையாது. அது வந்து நித்தியமான வஸ்து, சுத்தமான வஸ்து. நீ வந்து இந்த அசுத்தமான ஜீவா கிடையாது, நீ வந்து சுத்தமான பரமாத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றோம். எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத வந்து விலாவரியா நம்ம வேரியஸ் சாப்டர்ஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம் இல்லையா. இதுக்கு பேரு வந்து பிரக்கிரியா அப்படின்னு சொல்லுவோம். பிரக்ரியா அப்படின்னா என்ன அப்படின்னு, விதவிதமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய கொடுக்கும். அது இப்படி இந்த ஆங்கிள் சிந்திச்சு பாருங்களேன், உங்களுக்கு இது புரியும். இந்த ஆங்கிள் சிந்திச்சு பாருங்களேன், இது புரியும். இதுக்கு பேர் பிரக்ரியா அப்படின்னு. அதெல்லாம் நம்ம வந்து உபனிஷத் கோட்ல இருந்தும் எடுத்துப்போம், பகவத்கீதையிலிருந்தும், மெயினா பகவத்கீதையில இருந்து எடுத்துப்போம். பகவத்கீதைய வந்து உபனிஷத்து சாரத்தோடு தானே இருக்கு, அங்கேயும் நம்ம வந்து அதையும் சொல்லுவோம். இப்ப வந்து இத
கொஞ்சம்
வந்து
மைக்கு சரியா இருக்கல.
சில இடத்துல எல்லாம் வந்து நீங்க கேக்குறதா எதுல இருக்குது? ஹலோ,
we lost what
இங்க இருக்கு லைன்ல இருக்கு, இவ இருக்கா?
இப்ப சரியா இருக்கு. நவ் இட்ஸ் அவுட்.
ஓகேவா?
அங்க கொஞ்சம் தான் போச்சு, ஜஸ்ட் 1 நாப். அதுக்குள்ள நீங்க யூ ஸ்டாப் பண்ணு, நோ ப்ராப்ளம்.
இப்ப வரது இல்லையா? யூ ஆர் ஏபிள் டு ஹியர்.
யா.
இப்ப வந்து இப்ப வந்து இதுக்கு வந்து பிரக்ரியா அப்படின்னு பேரு இல்லையா. இப்ப வந்து இது அடுத்தது கொஞ்சம் எங்கள் இப்ப இன்னைக்கு நான் வந்து ஃபுல்லா கொடுக்கறத உங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் தான் சொல்றேன். இது மாதிரி இதை பலப்படுத்துற மாதிரி நம்மளோட ஒவ்வொரு வகுப்பும் வந்து அமைய போறது. இப்ப சமஸ்கிருதத்துல வந்து ஆ அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. ஆரம்பிக்கிறது வந்து ஆ, முடியறது வந்து ஹா இல்லையா. அந்த ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது அகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. சோ அந்த அகம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து நான் அப்படின்ற பொருள்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம இத்தனை நாளா நான் அப்படின்னு சப்தத்துக்கு என்ன சொல்றோம், வேதம் வந்து என்ன சொல்றது அப்படிங்கிற அந்த அனாத்மா ஆத்மா அப்படிங்கிற அந்த வேறுபாட்டை நமக்கு வந்து புரிய வைக்க போறது அது. சோ இதனால நம்ம நான் 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 அப்படின்னு நம்ம சொல்லும்போ அதுக்கு என்ன உண்மையில என்ன அர்த்தம், அதை நான் எதை புரிஞ்சுன் இருக்கேன், நான் எதை பத்தி நான் பேசுறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அது மாதிரி சோகம் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா, சக அகம் அப்படிங்கிறது. சோ சக அகம்ன்றது என்னது, அந்த பரமாத்மாவே ஜீவாத்மா. இத நான் வந்து இப்ப நான் சொல்றதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. எதை சொல்றது? பாரதியார் சொன்னது என்னது, தெய்வம் நீ என்று உணர் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லையா. அப்போ நம்ம இதெல்லாம் வந்து சொல்லும்போது அந்த பரமாத்மா தான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லும்போ நம்மளால அந்த எக்வேட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம் அவ்வளோ ஒரு சிறுமப்படுத்தப்பட்ட மனசுலதான் நம்ம இருக்கோம் சின்ன வயசுல இருந்து. நம்மளும் பட்டிருக்கோம், நம்மளையும் படுத்தப்பட்டிருக்கலாம். அப்போ இதை மாத்த வேண்டிய வேலை நமக்கு இருக்கு. சோ இதை வந்து நம்ம நினைக்கிறது எல்லாமே வந்து நம்மளோட சுபாவத்தை தான் நினைக்கிறோம். வேதம் பேசுறது ஃபுல்லா நம்ம சுரூபம். சோ நம்ம இத்தனை நாளா நம்ம சுரூபம் என்ன அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோமோ அதை மாத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்ம பகவத்கீதையில கத்துக்க வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து மாம்பழம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மாம்பழம் சாப்பிட்டேன்னு சொல்லும் போவே நமக்கு தெரியுமா தெரியாதா நம்ம எதை சாப்பிட்டேன்னு சொல்லுவோம்? மாம்பழம் சாப்பிட்டேன்னாக்கா இன்னும் இல்லையா, பழம் மட்டும்தான் சாப்பிட்டோம், எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னு சொல்லுவோமா? இந்த மாதிரி வேதம் வந்து நீ ஆத்மா அப்படின்னு சொன்னா அது உங்களோட சரீரத்தையும் சேர்த்து சொல்லுது. அந்த அனாத்மாவை விட்டுட்டு ஆத்மா அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசுறது. சோ இதெல்லாம் நமக்கு சில விஷயம் புரியும் கரெக்டாவே. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விளையாடினாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்தியாவும் மொத்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவுமா போய் அங்க விளையாடுறது நமக்கு தெரியும் இல்லையா. இதுல கொஞ்சம் பேர், அதுல பேர் கொஞ்சம் பேர் பாகத்யாக லட்சணா அப்படின்னு பேர். பாகத்யாக லட்சணான்னு என்னது, எங்க எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற அறிவு நமக்கு ஆல்ரெடி இருக்கு. இது ஒன்றும் புதுசான விஷயம் கிடையாது, நம்ம இங்கே கண்டிப்பாக எதுவுமே புதுசு கிடையாது. ஆனால் எந்த இடத்துல நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேதம் சொல்கிற இடத்துல இந்த ஆத்மா பரமாத்மா ஜீவாத்மான்ற அந்த இடத்துல இந்த உடல் மேலே இருக்கிற அந்த அபிமதி பிரவாதத்தை இதையும் நம்ம எடுத்துப்போம், இதை அறிவிலையும் புரிஞ்சுப்போம். ஆனால் அந்த லிங்க் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாம் ஈஸ்வரம் எல்லாம் ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனோட அந்த அறிவுலேருந்து அதிகம் நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது எடுக்க. இந்த மாதிரி நம்ம இந்த வகுப்பை தொடர்ந்து கேட்டாதான் வந்து வெறும் அறிவுபூர்வமா மட்டும் கேட்டா மட்டும் இது அப்ளை பண்றது ரொம்ப கஷ்டமா, ரெண்டும் சேர்ந்துதான் நம்ம பண்ணணும். அத இப்ப வந்து இது புரிய புரிய என்ன ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட இருக்கிற சிறுமை வந்து நீங்கிடும். இப்ப வந்து ஒரு கடல் இருக்கு அப்படின்னா அதுல வந்து நிறைய அலை இருக்கு இல்லையா, அலையெல்லாம் பார்க்கவே அழகா இருக்கு, நம்ம அப்படியே சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு அலையும் ஒன்னொன்னு அலையும் வந்து சண்டை போட்டுக்கிறது இல்ல, நீ சின்ன இல்ல நான் பெரிய இல்ல, ஏன்னா உன்கிட்ட இப்படி இருக்கு அப்படி அதை எதையாவது சண்டை போட்டுக்கிறது. ஆனா ஏன் சண்டை போட்டுக்காது அப்படின்னா அதோட அதிஷ்டானம் என்னது அப்படின்னாக்கா தண்ணீர் தான் அதனோட அதிஷ்டானம் இல்லையா, சின்ன அலையோ பெரிய அலையோ அதனோட அதிஷ்டானம். அந்த தண்ணீர் அலைகள்ல இருக்கிற அந்த தண்ணீர் இல்லையானாக்கா அந்த கடலுக்கு கடல்ன்ற ஸ்டேட்டஸே கிடையாது. அது மாதிரி நம்மளோட அதிஷ்டானமான நம்மளோட அதிஷ்டானமான சொரூபம் வந்து ஆத்மாவா இருக்கு. ஆனா நம்ம அந்த அலை மாதிரி என்ன பண்றோம், அந்த சரீரத்தோட சுபாவமா இருக்கிற சின்ன சின்ன ஒரு விஷயங்கள்லதான் மனசை வந்து நம்ம வந்து செலுத்திட்டு நம்ம என்ன பண்றோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். சோ அப்படி கிடையாது நீ அப்படின்னு நம்மள வந்து இந்த பகவத்கீதை வந்து புரிய வைக்க போறது. இது புரிய வைக்கிறதுக்கு நிறைய மகா வாக்கியமும் நமக்கு கொடுத்துட்டா. மகா வாக்கியம்னா பெரிய வாக்கியம் இல்லை, சின்ன சின்ன வாக்கியம்தான். அதாவது என்ன அதுக்கெல்லாம் தத்துவமசி பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, இதெல்லாம் புதுசு கிடையாது இல்லையா, நீங்க ஆல்ரெடி எல்லாருமே கேட்ட வார்த்தைகள் தான் அது. ஸோ இந்த கேட்ட வார்த்தைகள் தத்துவமசின்றது கேட்டுப்போம் கேட்டுப்போம். அது மாதிரி நம்மளோட இப்ப வந்து ஏதாவது ஒரு அறிவு கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிடைச்ச அறிவுனால நம்ம அதுவாவே மாற முடியுமா? இப்ப உங்களுக்கு இட்லி பண்ண தெரிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா நீங்க இட்லியாவே மாறிட முடியுமா? முடியாதுல, இட்லி தான் பண்ண முடியும். ஆனா இதுல மட்டும் ஆத்மா அறிவு ஆத்ம ஞானம் கிடைச்சிருக்குனாக்கா நீங்க அதுவாகவே மாறலாம் அப்படிங்கிறது வேதம். எப்படி அப்படின்னா நீங்க ஆத்மாவா இருந்து அதை மறந்து அதை தெரியாம இருக்கிற பட்சத்துல மட்டுமே என்ன ஆகும்னா அதை தெரிஞ்ச உடனே ஓ அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் வந்து நம்மளோட ஒவ்வொரு செயல்லையும் வந்து பண்ணுவோம். நிதானமா ஆனந்தமா நம்மளால வந்து அது வந்து நிறைய வேலைகளை வந்து சலிக்காம பண்ண முடியாது. ஏன்னா அந்த விஷயம் வந்து அனாத்மால வந்து புத்தி போல, அதனால நம்ம இழக்கிற அந்த சக்தியை இழக்காம இருக்கும். அதனால அமிர்தசிய புத்திராகா அப்படின்ற அந்த வேதம் சொல்ற அந்த வாக்கியம் வந்து நம்ம பகவத்கீதை நம்மளை வந்து திருப்பி 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 நமக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. இது புதுசு கிடையாது, சொன்ன மாதிரி புதுசு பல சம்பிரதாயங்கள் ஆல்ரெடி இருக்கு. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சபரிமலைய போயிருக்கீங்க இல்லையா, சபரிமலையில பாத்தீங்கன்னா மேல வந்து எழுதியிருப்பாங்க தத்துவமசி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். சோ தத்துவமசின்னா என்னது இல்லையா, நிதானந்த பிரம்மம் அப்படிங்கறதுதான் தத்துவமசின்ற அந்த வாக்கியம். அங்க அப்ப வந்து என்ன பண்றாங்க, எப்படி கூப்பிடுறாங்க எல்லாரையும் அதுக்கு போறவங்களெல்லாம், சுவாமி சுவாமி அப்படின்ற வார்த்தையிலதான் கூப்பிடுறாங்க இல்லையா. இதெல்லாம் அங்கங்க நிறைய நம்மளோட கலாச்சாரத்துல அங்க வந்து நமக்கு புரியற மாதிரி இருக்கு ஆல்ரெடி. இது ஒண்ணுமே புதுசு கிடையாது. மாதிரி ஒரு குழந்தை பிறந்த உடனே மூணு பேர் வைப்பாங்க, அதுல ஒரு பேர் வந்து பிரம்மத்தை நினைவுபடுத்துறதா இருக்கும். குழந்தைக்கு பூணல் போடும் போதும் அந்த காதுல வந்து நீதான் அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்ற மாதிரியும் இருக்கும். அது மாதிரி நம்மளோட கலாச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இதை ஞாபகப்படுத்துற மாதிரியேதான் இருக்கு. ஆனா நமக்கு அந்த அளவுக்கு அது வந்து தெரியல, சொல்லி கொடுக்கப்படல. அதுக்கு காரண காரியம் இருக்கலாம், அந்த அளவுக்கு நமக்கு மனப்பக்குவம் தேவைப்படுறது. அது வரும்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த வகுப்புன்னு நம்ம கிட்ட வந்து சேர்றது. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரமாணம் தேவை. என்ன பிரமாணம்னா என்னது, ஆர் யூ ஆல் வித் மீ, கேன் கண்டினியூ?
ஹரியோம்
இருக்கீங்களா? எனக்கு அந்த வீடியோ வந்து
எனக்கு கனெக்டிவிட்டி ஸ்லோவா இருக்கிறதுனால வீடியோ ஆஃப் பண்ணிருக்கேன் நான் என்னோட.
ஓகே ஓகே. So, I hope I am not overloading you, yeah?
You're okay? No, not at all, we are very much interesting.
Okay. ஓகே. சோ அடுத்தது வந்து அப்போ இத நம்ம பல நம்மளோட சம்பிரதாயத்துல நிறைய இடத்துல இது சொல்லிட்டேதான் இருக்கும். இது புதுசே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்திலயும் எங்கேயோ இது கேள்விப்படுறோம், நீதான் அந்த பிரம்மம், நீதான் அந்த பிரம்மம்னு. அப்ப சரி ஓகே, நான் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது, எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு ஒரு பிரமாணம் தேவை. பிரமாணம்னா என்ன வாக்கியம்? இது ஒரு ஒன்னொரு பொது வாக்கியம். இப்ப நம்ம பார்த்ததுல பிரஸ்தான திரயம்ன்ற வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பிரமாணம், வேதத்தை கத்து படிச்சுனா பிரமாணம்ன்ற வேர்டு இம்பார்ட்டன்ட். பிரமாணம்னா என்னது அப்படின்னாக்கா, இப்ப கண்ணு காது மூக்கு வாய் தொக்கு, இதுக்கு பேர் பிரமாணம் அப்படின்னு பேர். அறிவை கொடுக்கக்கூடிய கருவி எதுவோ அதுக்கு பேரு பிரமாணம் அப்படின்னு. இப்ப கண்ணால பாக்குறோம்னா ஒரு திருஷ்டி, ஒரு உருவம் தெரியாது. காதால கேக்குறோம்னா சப்தம் தெரியாது, கரெக்டா? இப்ப இந்த கண்ணால கேட்கக்கூடிய விஷயம் வந்து காது கொடுக்குமா? கொடுக்காது. சப்தம் வந்து ஒரு நாளும் கண்ணு கொடுக்கவே முடியாது, கரெக்டா? சோ ரூல் என்னன்னாக்கா, ஒரு பிரமாணம் கொடுக்கக்கூடிய விஷயத்த இன்னொரு பிரமாணம் கொடுக்காது, கொடுக்க முடியாது, கொடுக்க தேவையும் கிடையாது. இதுதான் நம்ம வேதம் சொல்ற வாக்கியம். நமக்கு இருக்கிறது அஞ்சு பிரமாணம் இருக்கு. என்ன அஞ்சு பிரமாணம்? கண்ணு மூக்கு காது தொக்கு அஞ்சு இருக்கு இல்லையா? இந்த அஞ்சும் அஞ்சு விதமான நமக்கு அறிவை நமக்கு வந்து கொடுக்கறது. அப்போ அது என்ன சொல்றதுன்னாக்கா, ஆறாவது பிரமாணம் வேதம். நம்ம டவுட் படுறோமா, நான் வந்து இதை காமிக்கிறேன் கையில இருக்கிற வந்து இது என்ன வந்து போன், இது வந்து மைக் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க வந்து மைக்குன்னு உங்க கண்ணால பாத்துட்டு, நீங்க உங்க கண்ணால பார்த்து பிராமல கண்ணுல மைக்குன்னு சொன்ன உடனே, இல்ல இல்ல இது மைக்கு கிடையாது இது வேற ஏதோன்னு சொல்றீங்களான்னு? இல்ல. ஏன்? உங்க கண்ணை பார்த்தோன்னா நீங்க நம்புறீங்க, கரெக்டா இல்லையா? அப்ப இதான் வேதம் என்ன சொல்றதுன்னா, அது மாதிரி நீங்க வேதத்தையும் நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆறாவது பிரமாணம் வேதம். வேதத்தை தவிர இதற்கு வேற பிரமாணம் கிடையாது. இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது பிரம்மவேத பிரம்மைவ பவதி. பிரம்மவேத பிரம்மைவ பவதினா என்னது? இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுன்றதுனால நீ பிரம்மமாகலாம் அப்படின்னா, இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான பிரமாணம் வந்து வேதம். அப்ப எனக்கு எந்த அளவுக்கு அதுல ஸ்ரத்த இருக்கணும், எந்த அளவுக்கு எனக்கு நான் என்னோட வாழ்க்கைய நான் இதுக்கெல்லாமோ இது வரைக்கும் அர்ப்பணிச்சு அதுக்கெல்லாம் ஓடினோமே, அப்ப எந்த அளவுக்கு நான் ஸ்ரத்தையோட நான் இதை கத்துக்கணும் அப்படிங்கறதுல அந்த பிரமாண புத்தி அப்படின்னு சொல்லுவா. இதுக்கு என்ன சொல்லுவா? பிரமாண புத்தி. வேதத்துக்கு மேல இருக்கிற இந்த பிரமாண புத்தி நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியும். இப்ப எவ்வளோ நம்ம வந்து வெளியில இருக்கிற சயின்ஸ பத்தி எல்லாம் புகழறோமே, இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ ஒரு சயின்டிபிக்கா இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் ஸ்ருதி ஸ்மிருதி, அது யுக்திங்கிறது. ஸ்ருதி யுக்தி பிரமாணம் சொல்ற விஷயங்களுக்கு வந்து கருத்தா மட்டும் சொல்லாது, இப்படி இருக்கு இதோட நீ ஒப்பிட்டு பாரு புரியும் பாரு உனக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து வேதம் வந்து நமக்கு அவ்வளோக்கு விரிவா வந்து சொல்லி தருது. ஆனா நம்ம அதை நம்பணும், அதுதான் முக்கியமா இருக்கு. இப்ப வந்து இந்த பிரமாணம், ஆனா இந்த பிரமாணத்தை நம்ம வந்து இழந்துட்டோம் காலப்போக்குல. ஏன் இழந்துட்டோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கதை மூலமா சொன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு இது மைண்ட்ல நின்றுரும். இந்த கதை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கதை தான். ஒருத்தன் வந்து தோடுல வந்து ஒரு ஆட்டை வந்து தொங்க போட்டு போட்டு போயிட்டு இருந்தான். இப்ப பார்த்த ஒரு ரெண்டு ரெண்டு மூணு கல்வர்கள் எல்லாம் என்ன பண்ணா, இந்த ஆட்டை எப்படியாவது இவன் கிட்ட வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்போ வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா முதல்ல ஒரு சரி சரி நம்ம நாலு பேரும் சேர்ந்து அது வந்து நாயின்னு நம்ம சொல்லிட்டே வரலாம், அவன் கொஞ்சம் நல்லா போட்டுட்டு போயிடுவான். சோ முதல்ல நான் போய் பேசுறேன், என்ன நீ நாயை போய் எப்படி தோட்டில போட்டுன்னு போயிருக்க? நாயா? உனக்கு சரியா கண்ணு தெரியல போல இருக்கு, இது வந்து ஆடுதான் அப்படின்னு. சரி, ரெண்டாவதும் வந்து வர்றான். திருப்பி அவனும் என்ன சொல்றான், இது வந்து ஏன் இந்த இப்படி பண்றான், நாயை போய் இப்படி போய் தோடுல தூக்கின்னு போட்டுன்னு போறானே அப்படின்னு. ஆனா கொஞ்சம் டவுட் வருது, நமக்கு தான் தெரியலையோ இது வந்து நாய் தானோ அப்படின்னு. மூணாவதுவனும் சிரிக்கிறான், விழுந்து விழுந்து விழுந்து, எதுக்குப்பா சிரிக்கிறேன், நான் நாயா போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு இவனே கேட்டுறான். இப்போ இவனுக்கே டவுட் வந்துடுது. மூணாவது ரெண்டு பேரும் சொல்லிட்டா மூணாவதுன்னு சொன்னோன்னு, நாலாவதவன் வந்து நாலு பேரும் சேர்ந்து திரும்பி சிரிக்க என்ன பண்ணான், சரி நம்ம தான் கண்டிப்பா தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு போயே போயிட்டான் அந்த ஆடை. அந்த கதையா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த வேதத்தை போட்டுட்டு போயிட்டோம். இத படிக்க கூடாது, அதை படிக்க கூடாது, இவா படிக்கலாம் அவா படிக்க கூடாது, இத படிச்சா தப்பு அத அந்த மாதிரி நானா விதத்திலயும் நம்ம கிட்ட சொல்ல 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 எது சரி எது தவறுன்னு நமக்கு தெரியாம போய் டோட்டலுக்கு எதுக்கு இந்த வம்பு, வேதமே வேண்டாம் அப்படின்னு நம்மளே நம்ம கிட்ட இருந்துற அந்த விஷயத்த என்ன பண்ணிட்டோம், போட்டுட்டு இன்னைக்கு வந்துட்டோம். இப்ப இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வேத பூர்வம் வேதாந்தம்னு ரெண்டு இருக்கு. வேத பூர்வத்துல மந்திர பாகம் நிறைய, மந்திரங்கள்லாம் என்னது ஸ்பஷ்டமா சொல்லக்கூடிய விஷயங்கள், அது வந்து ஆண்கள் சொல்றது கரெக்டான விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த நாபிலேந்து வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்து அந்த சக்தி நமக்கு நம்ம கிட்ட இருக்கணும். அது அதனால வேதங்கள் அவங்க சொல்லி நம்ம மூலமா அது வந்து அப்படி பரவினாலே அந்த இடத்துக்கு சக்தியான ஒரு விஷயம். அதனால அவங்க சொல்லட்டும் நம்ம கேட்கலாம், அந்த இடம் கரெக்டா இருக்கும். அது வேத பூர்வம் சார்ந்த விஷயம். நம்ம பேசுறது வந்து வேதாந்தம். வேதாந்தம் யாரெல்லாம் கேட்கலாம், மனுஷனா பிறந்தா எல்லாரும் கேட்கலாம். நம்ம மனுஷனா இல்லையா, ஒரு நான் பிராமின் மனுஷனா இல்லையா, ஒரு முஸ்லீம் மனுஷனா இல்லையா, கிறிஸ்டியன் மனுஷனா இல்லையா, மனுஷனா ஒருத்தன் பிறந்திருந்தான்னா அவனுக்கு பிராமண புத்தி. பிராமண புத்தினா என்னது, எல்லாத்தையும் ஏத்துக்கக்கூடிய சத்துவ புத்தின்னு பேரு. நம்ம கிட்ட சத்துவ புத்தி எவ்வளவு தூரம் இருக்கு, அதை பொறுத்துதான் நம்ம இந்த வகுப்பையே நம்மளால கேட்க முடியும். ரஜஸ் புத்தி வர வர இந்த வகுப்புல நம்மளால ஒரு நிமிஷம் உட்கார முடியாது. சோ பிராமண புத்தி எங்க இருக்கோ அவன் அந்த வேதத்துக்கு அருகதை இருக்கிறான். இது இல்லாமலே கூட அகம் பிரம்மாஸ்மின்றது புரியலாம், ஆனா திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா அது வந்து மாறுறது கடினமாயிடும். ஏன்னா திருப்பி அந்த சத்துவ புத்தியிலதான் இந்த விஷயங்கள் எனக்குள்ள போகும், திருப்பி சொல்றதுக்கு நமக்கு அது வந்து வரும் அப்படியா அப்படிங்கிறது. சோ இதனால என்ன ஆகுது, அந்த பிரமாண புத்தி போனதுனால நமக்கு இந்த ஆடு நாய் கதையா நம்ம விட்டுட்டோம். விட்டதனோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வந்து ஒரு ஆட்டு மந்தை இருந்தான். ஆட்டு மந்தையில வந்து ஒரு சிங்கக்குட்டி இது தெரியாத உள்ள போயிடுது. இந்த சிங்கக்குட்டி உள்ள போன உடனே என்னாச்சு, அவனும் அதை பார்த்தா சரி பாவம், அதுவும் பால் கேங்கறதுன்னு சொல்லிட்டு அது ஆட்டோடைய அதுவும் அந்த சிங்கம் கர்ஜிக்காம மே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். பெருசாயிட்டும் இந்த ஆடு கத்துற மாதிரியே கத்தும், அது எங்கெல்லாம் பொதுவாக பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு எல்லாம் அவன் போய் இண்டியா இருக்கிறத ஒரு காட்டு சைடா போச்சு. என்ன அர்த்தம், ஒரு பெரிய சிங்கம் வந்துதான். அதுல முதல்ல ஓடினது வந்து பார்த்தா இந்த சிங்கக்குட்டி தான். மாடெல்லாம் கூட நிதானமா போயிடுது, அதுக்கு அத்தனை பயம். ஏன் அத்தனை பயம்னா ஓடி போயிடுது. அது பார்த்தது அந்த சிங்கம், என்னது நம்மளை சேர்ந்த ஒரு ஜாதிக்காரன் இது உள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை புடிச்சு தர தரான்னு இழுத்துட்டு போய் ஒரு குளத்துல காய்ச்சி பாரு, நீ யார், நீ வந்து சிங்கம், நீ ஏன் இப்படி மேன் நீ கத்தின்னு இருக்க அப்படின்னு சொல்லி அதை புரிய வச்சு அதை கத்த வச்சுதான். அந்த மாதிரி வேதம் சொல்றது, நீ பயப்படாதே, நீ அசம்சாரி கிடையாது, நீ துக்க புருஷன் கிடையாது, நீ உயர்ந்த ஆத்மா, எல்லாத்தையும் உன்னுள் அடக்கிய உயர்ந்த சுரூபம் நீ, அதை நீ மாத்திக்கோ அப்படின்னு நம்மளோட அந்த உண்மை சுரபத்தை இந்த வேதத்தை நம்ம திருப்பி கிட்ட நம்ம கிட்ட எடுத்துட்டு வர வர அதை புரிய புரிய என்ன பண்ண போறோம், நம்மளோட சுபாவத்திலேருந்து சுரூபத்துக்கு நம்ம மாற போறோம். இதுதான் நமக்கு வந்து பகவத்கீதை சொல்ல போறது. வந்து பெரிய ஒரு விஷயம், டெஃபினட்டா வந்து எல்லா ஆச்சாரியர்களும் அதை எடுத்துட்டு ட்ரை பண்றான். நானும் ரொம்ப எளிமையான வார்த்தையில்தான் நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். கண்டிப்பாவே நான் வந்து ரொம்ப சான்ஸ்கிரிட் எல்லாம் தெரிஞ்சிடலாம் இல்ல, ஆனா என்னோட ஆழம் ஒரு குருவால புரிஞ்சதுனால ஓ இது சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிங்கறதுனால நான் சொல்றேன். அதனால இதுல ஏதாவது தவறு இருந்தால், ஏதாவது உச்சரிப்பிலையோ இல்ல என்னோட சான்ஸ்கிரிட்ல தவறு இருந்தாலும் இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு இருந்தாலும் அதை வந்து நீங்க அதை பொருட்படுத்தாதீங்க. என்னோட ஆழம் புரியறதான் பாருங்க. உங்களுக்கு அதுல சந்தேகம் இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து என்ன கேட்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளோட பரம்பரையில அது சொல்லல, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்னு எந்த இடத்துலயுமே வேதம் சொல்லல. டீச்சர் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கலாம். எதுக்கு கேள்வி கேட்கலாம்னா இந்த விஷயம் புரியணும் அப்படின்ற, ஆச்சாரியனுக்கு அது புரிஞ்சிருக்கான்னு கேட்கறதுக்கு இல்ல, அது நமக்கு அது புரியறதுக்காக. அப்படிதான் அதுக்கு பேரு வந்து அந்த சம்பாஷணையிலதான் எல்லாருக்குமே புரியணும். எல்லாருக்கும் அந்த கேட்கக்கூடிய விஷயம் தெரியாது இல்லையா, அப்ப ஒரு ஆள் கேட்கறது மூலமா மத்தவாளுக்கு அது பயனும் கிடைக்கும். சோ அதனால அது மாதிரி இருந்தாலும் நீங்க அதை இந்த விஷயத்துல நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து பயணம் பண்ணணும். இது பெரிய விஷயம். நம்ம வந்து சுருக்கமா தான் எடுக்க போறோம் இல்லையா, ஒரு வகுப்புக்கு ஒரு சாப்டருக்கு ஒரு கிளாஸ் தான் எடுக்க போறோம். அப்படின்னா அது எவ்வளவு டென்ஸா இருக்கும் பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல, எனக்கு கிளாக் இல்ல, எவ்வளவு நிமிஷம் ஆச்சு இப்போ,
ஆல்மோஸ்ட் இட்ஸ் கோயிங் டு பி 8
ஒன் அவர் ஆயிடுது நமக்கு. பார்த்தனா ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அவ்வளோ விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா நம்ம. ஸோ அவ்வளோ ஒரு விஷயம், அது மாதிரி 20 கிளாஸும் இப்படிதான் இருக்க போறது உங்களுக்கு. ஒவ்வொரு சாப்டர்லயும் இது உறுதிப்படுத்த போற. ஸோ 18வது கிளாஸ் முடிச்ச உடனே நீங்க சொல்லியே ஆகணும், டவுட்டே இருக்கக்கூடாது நமக்கு. இனிமேல் கவலை வந்தானா நிறைய கவலையை விட்டுடுவோம். சரி இதெல்லாம் நமக்கு இல்ல, பிகாஸ் நான் என்னோட சுரூபத்துல இருந்தானா நான் செய்ய வேண்டிய வேலைகள் எனக்கு அவ்வளவு பலமா பண்ணக்கூடிய சக்தி அந்த இறைவன் கொடுக்க போறான். அவனோட வேலைகளை நான் ஆனந்தமா பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம சுருக்கமா எடுக்கிறதுனால இதுக்கு பேரு பகவத்கீதைக்கு பகவத்கீதா சார சங்கரா அப்படின்னு எடுக்கிறோம். நான் வந்து என்னோட குரு சுவாமி பிரம்மயோகானந்தா அவர் அப்படிதான் எடுத்தாரு எங்களுக்கு, அவர் எடுத்ததுதான் நிஜம் அப்படிதான் எடுத்துக்கிறேன். அதுல இருக்கிற கருத்தும் கொஞ்சம் மத்த கருத்துக்களையும் சேர்த்து ஒரு என்னோட பாணியில நான் சொல்றேன். மெயினா நான் அந்த விதத்துலதான் நான் வந்து அந்த அது அறிவு பூர்வமாவும் நம்ம சிந்திச்சு இதை கொண்டு போனோம் அப்படிங்கறதுலதான் நான் எடுக்கிறேன். சரியா? சோ இன்னையோட வகுப்பை நம்ம இந்த இன்ட்ரடக்டரி வகுப்பை இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம வந்து